रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदायत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं தருச்சந்தப்பொழில்தழுவு தாரணியின் துயர்தீரத் திருச்சந்த விருத்தம்சை திருமழிசை பரன்வருமூர் கருச்சந்தும் காரகிலும் கமல் கோங்கு மணனாரும் திருச்சந்தத்துடன்மருவு திருமழிசை வளம்பதியே உலகு மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. நற்றவர்கள் கொண்டாடும் நாளான தையில் மகத்திருநாளை ஒட்டி திருமழிசை பிரானை குறித்து உபன்யாசங்கள் பல நடந்து கொண்டு வருகின்றன. அதில் அவர் அருளி செய்த திருச்சந்த விருத்தத்திலிருந்து இரண்டு பாசுரங்களின் அனுபவத்தை அடியேன் இங்கு விண்ணப்பிக்கிறேன். அதில் ஒன்று எண்ணில் மூர்த்தியாய் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றொன்று கொண்டை கொண்ட கோதை மீது. இந்த இரண்டு பாசுரங்களையும் நாம் அனுபவிக்கப் போகிறோம். அதற்கு உறுதுணையாக பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானமும் பராசர பட்டரின் ஸ்ரீசூக்திகளும் நமக்கு துணையாக இருக்கப் போகின்றன. அதில் முதலில் எண்ணில் மூர்த்தியாய் என்பதனை நாம் அனுபவிப்போம். இந்த எண்ணில் மூர்த்தியாய் என்பது 17 பாசுரம் ஏகமூர்த்தி முன்னுமூர்த்தி என்கிற பாசுரத்திலே வரக்கூடிய ஒரு சொல். திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தத்திலே 17 பாசுரம் ஏகமூர்த்தி மூணு மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மை சேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆய வண்ணம் என்கொல் ஆதிதேவனே என்று பாசுரம். சாரமாக திருமழிசை பிரான் இந்த பாசுரத்தினாலே அனுபவிப்பதாவது என்ன என்றால், எம்பெருமான் பரமபதத்திலே இருக்கிறான். பரமபதத்தை கலவிருக்கையாக உடையவன் தாழ வந்து சம்சாரிகளை உஜ்ஜீவிப்பிக்க வேணும் என்பதற்காக திருப்பார்கடலிலே கிடக்கிறான். வியூகத்தை செய்கிறான். வியூக மூர்த்திகளாக தன்னை ஆக்கிக் கொள்கிறான். எதற்காக? லோக ரக்ஷணார்த்தமாக. ஆனால் இதுவே அமையாதோ? இப்படி அவன் ரட்சித்தால் போராதோ? அதற்கு மேலே இந்த சகல மனுஜ நயன விஷயமாக தன் திருமேனியை அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்தை அனைவரும் கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம்படி அவதாரங்களை பண்ணி அருளி நம்மை ரட்சிக்கிறான். சரி, இப்படி அவதாரங்களை பண்ணி ரட்சித்தால்தான் ஆகாதோ? அதற்கு மேலும் என்ன பண்ணுகிறான்? அர்ச்சாவதாரமாக வருகிறான். இந்த பரமபத நிலையனாயிருக்கிற குணம், திருப்பார்கடல் நிலையனாயிருக்கிற குணம், அர்ச்சா விபவாவதாரங்கள் பண்ணுகிற குணம், இந்த ஒவ்வொரு குணங்களையே நாம் அளவிட்டு அளக்க முடியாதது. அதற்கு மேலே இந்த அர்ச்சாவதாரத்திலே சர்வ சுலபனாய் ஆஷ்ரிதர் எந்த திரவியத்தை காட்டி இதிலே சந்நிதி பண்ணிக்கொள் என்கிறார்களோ அந்த திரவியத்தையே தனக்கு திருமேனியாக உடையவனாய் கொண்டு அவர்கள் இட்டதுவே சோறாக கட்டியதே கோவிலாக தான் வாழக்கூடிய இந்த எளிமை, இந்த சௌலபியம், இந்த சௌஷீல்யம், இந்த குணங்களுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறதா என்று அர்ச்சாவதாரத்திலே ஆழங்கால் படுகிறார் இந்த பாசுரத்தினாலே. இப்போது பாசுரத்தின் அர்த்தத்தை மேலாக அனுபவிப்போம். ஏகமூர்த்தி மூணு மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மை சேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய். முதலிலே எம்பெருமான் ஏகமூர்த்தியாக இருக்கிறான். வாசுதேவோசி பூர்ணஹா என்று கூறுகிறது பிரமாணம். அதாவது ஆறு குணங்களாலே பூர்ணனாக எம்பெருமான் பரமபத நிலையனாய் பரவாசுதேவனாய் எழுந்தருளியுள்ளான். அத்விதீயமான கல்யாண குணங்களை உடையவனாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். அத்விதீயமான மூர்த்தி அத்தை ஏகமூர்த்தி என்று கூறுகிறார். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்று இந்த ஆறு குணங்கள் எம்பெருமானுக்கு அசாதாரணமான குணங்கள். இந்த ஆறு குணங்களையும் பூர்ணமாகத்தான் உடையவனாக கொண்டு நித்தியரும் முக்தரும் அனுபவிக்கும் வண்ணம் ஒரு அழகான மூர்த்தியை உடையவனாக பரவாசுதேவனாக எழுந்தருளியுள்ளான். அத்தை ஏகமூர்த்தி என்று அனுபவிக்கிறார். அதற்கு மேலே மூன்று மூர்த்தி. இந்த மூன்று மூர்த்தியாவது சங்கர்ஷன அனிருத்த பிரத்யும்னர்களாக வியூகத்திலே பிரிந்து பிறக்கிறான் எம்பெருமான். அதாவது இந்த ஆறு குணங்கள் சொன்னேன் அல்லவா, ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ்ஸுக்கள், இதிலே இரண்டு இரண்டு குணங்களாக பிரித்து கொண்டு மூன்று மூர்த்திகளாக, ஆக ஆறு குணங்கள், ஒருத்தருக்கு இரண்டு குணம், மூன்று மூர்த்தி மூணு ரெண்டு ஆறு குணங்களை உடையவனாக இப்படி எம்பெருமான் ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்வதற்காக ரூபத்தை கொள்கிறான். இத்தை பட்டர் தாமும் அனுபவிக்கிறார். ஷாட்குண்யாத் வாசுதேவ பர இதி சபவான் முக்த போக்யோ பலாட்யாத் போதாத் சங்கர்ஷணஸ்துவம் ஹரசி பிதனுஷே சாஸ்திரம் ஐஸ்வர்ய வீரியாத் பிரத்யும்ன சர்க்க தர்மௌ நயசிச்ச பகவன் சக்தி தேஜோ நிருத்தா பிப்ராண பாசி தத்துவம் கமயசிச்ச ததா வியூஹ்ய ரங்காதி ராஜா என்று தம்முடைய ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே உத்தர சதகத்திலே இந்த வியூகமூர்த்திகளை பட்டர் தாமும் அனுபவித்து நமக்கும் காட்டி கொடுக்கிறார். அதிலே ஷாட்குண்யாத் வாசுதேவா பர இதி என்று ஆறு குணங்களினாலே பூர்ணமானவன் வாசுதேவன் பரவாசுதேவன் என்று எழுந்தருளியிருக்கிறான். அதற்கு மேலே இந்த வியூகாவதாரங்களை செய்து கொண்டு எம்பெருமான் என்ன செய்கிறானாம், பலாட்யாத் போதாத்து சங்கர்ஷணஹா ஹரசி, ஞானம் பலம் ஆகிற இந்த இரண்டு குணங்களை உடையவனாக கொண்டு சங்கர்ஷணனாக திருவவதரித்து சம்ஹாரத் தொழிலை நடத்துகிறான் எம்பெருமான். சாஸ்திரத்தையும் நமக்காக அளிக்கிறான் அந்த அவதாரத்திலே. அதற்கு மேலே ஐஸ்வர்ய வீரியங்களோடு கூடி பிரத்யும்ன மூர்த்தியாகி சிருஷ்டியை பண்ணி தர்மத்தையும் பிரவர்த்திப்பிக்கிறான் எம்பெருமான். அதற்கு மேலே சக்தி தேஜஸ் என்கிற இரண்டு குணங்களை உடையவனாக அனிருத்த மூர்த்தியாக திருவவதரித்து ரக்ஷணத் தொழிலை நடத்தி வருகிறான் எம்பெருமான். இப்படி இரண்டு இரண்டு குணங்களாக ஆறு குணத்தை பிரித்து கொண்டு மூன்று மூர்த்தியாக ஆகி சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களாக ஆகி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்து கொண்டு வருகிறான் எம்பெருமான். அத்தை வியூக மூர்த்திகளை மூன்று மூர்த்தியாய் என்று அருளி செய்கிறார். அதற்கு மேலே நாலு மூர்த்தி, நாலு என்றால் நான்கு, நான்கு மூர்த்தியை உடையவனாக இருக்கிறான். இதிலே இந்த பரவாசு தேவனையும் இந்த வியூக மூன்று வியூகத்திலே இருக்கக்கூடிய மூன்று மூர்த்திகளையும் சேர்த்து நாலு மூர்த்தி என்று சொல்கிறார். அதாவது வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் நால்வரும் சேர்த்து நாலு மூர்த்தி என்று அருளி செய்கிறார் என்று ஒருபடி வியாக்கியானம். அதை இல்லாமல் சிருஷ்டியாதி காரியங்களுக்கு உபயோகியாக எம்பெருமான் என்ன செய்கிறான், பிரதானம் புருஷர்கள் அவ்வியக்தம் காலம் இவற்றையெல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டு சிருஷ்டியை செய்கிறான். அதாவது பிரதானம் என்னால் மூல பிரகிருதி, புருஷர்கள் என்னால் ஜீவாத்மாக்கள், அதற்கு மேலே அவ்வியக்தம் என்பது இந்த மூல பிரகிருதியிலேயே குணத்தை மாதிரி சிருஷ்டி உண்முகமான ஒரு நிலைக்கு அவ்வியக்தம் என்று பெயர் என்று சொல்லுவார்கள். சிருஷ்டியுன்முகமான ஒரு நிலை, அந்த நிலையையும் காலத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு அதிலே அனுப்பிரவேசித்து இந்த சிருஷ்டியை இவற்றையெல்லாம் வைத்து செய்கிறான். இத்தையெல்லாம் உடையவனாக இந்த பிரதான புருஷ அவ்யக்த காலங்களை சரீரமாக உடையவனாக இருப்பதினாலே நாலுமூர்த்தி என்கிறார் என்ன இப்படி இரண்டாவது வியாக்கியானம். இப்படியெல்லாம் எம்பெருமான் பர வியூகங்களையெல்லாம் செய்து கொண்டு வந்தான். ஆனாலும் என்ன ஆயிற்று, இதிலே மனிதர்கள் திருந்தவில்லை. பட்டர் அருளி செய்கிறார், திருதி நியமன ரக்ஷா வீக்ஷனை சாஸ்திரதான பிரபிருதிபிர் அச்சிகித்யான் பிராணின பிரேக்ஷ்ய பூயா சுரமனுஜ திரஷ்சாம் சர்வதா துல்ய தர்மா துவம் அவதரசி தேவோ அஜோபிசன் அவ்யயாத்மா என்று. எம்பெருமானே, நீ என்ன பண்ற, எல்லாவற்றையும் உனக்குள்ள தரித்து வைத்திருக்கிறாய், உட்புகுந்து அந்தர்யாமியாக நியமிக்கிறாய், ரட்சிக்கிறாய், சாஸ்திரங்களை எல்லாம் கொடுக்கிறாய். இப்படியெல்லாம் இருந்தாலும் அச்சிகித்யான் பிராணினஹா பிரேக்ஷிய, இப்படியெல்லாம் நீ பண்ணினாலும் திருத்த முடியாத சம்சாரிகளை திருத்துவதற்காக அவர்களை கட்டாட்சித்து தேவனாயும் மனிதனாயும் இன்னும் திரியக்காயும் விலங்காயும் நீ உன்னை பிறப்பித்துக் கொள்கிறாய் என்று பட்டர் அனுபவிக்கிறார். அதுபோலே இப்படி வியூகமூர்த்தியானாலும் திருத்த முடியாத சம்சாரத்தை இவன் அவதாரங்கள் செய்து திருத்தியமையை நன்மை சேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் என்பதினாலே அனுபவிக்கிறார் திருமழி செப்பிரான். நன்மை சேர் போகமூர்த்தி. போகமூர்த்தி என்னால் போக யோக்கியமான மூர்த்தி என்று பொருள். அதாவது அனுபவிப்பதற்கு தக்கதான மூர்த்தி. இந்த சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த பரவாசுதேவர்களை எல்லாம் நாம் கண்ணாலே கண்டு அனுபவிக்க முடியாது. ஆனால் அவதாரங்களை நாம் கண்ணாலே கண்டு பருகி அனுபவிக்க முடியுமாதலால் போகமூர்த்தி, அது போக யோக்கியமான போகத்துக்கு தகுந்த மூர்த்தியாக ஆகிறது அவதாரங்கள். அதுவும் நன்மை சேர் போகமூர்த்தி, நன்மை சேர்ந்து இருக்கிறது. மீதியிலெல்லாம் என்ன நன்மை இல்லை, இதுல என்ன புதுசா நன்மை வந்ததுன்னு பார்த்தா அனுகிரகம் தான். அங்கே அனுகிரகம் குறைவாக இருக்கிறது, இங்கே அனுகிரகத்தை பொழிந்து கொண்டே பிறக்கிறான். இப்ப அனுகிரகமாகிற நன்மை சேர்ந்து இருக்கக்கூடிய போக யோக்கியமான மூர்த்திகள், அதுதான் அவதாரங்கள். இல்லனா இன்னொரு வகையாக வியாக்கியானம் செய்கிறார், நன்மை சேருக்கு நன்மையை சேர வைக்கும் போகமூர்த்தி, நன்மையிலே சேர்ப்பிக்கும் போகமூர்த்தி என்று பொருள். நன்மையாவது பரமபதம், அங்கே நம்மை கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக இந்த உலகத்திலே நமக்கு அனுபாவியமான விக்கிரகத்தை எடுத்து கொண்டு வருகிறான் என்று இப்படி ஒரு வியாக்கியானம். ஆக நன்மை சேர் போகமூர்த்தியான எம்பெருமான் அனுபவ யோக்கியமான திருவுருவத்தை கொண்டு வருகிறான். எத்தால் வருகிறான் என்னால் புண்ணியத்தின் மூர்த்தி, புண்ணியத்தினாலே வருகிறான். யாரோட புண்ணியம்னா நம்முடைய புண்ணியம். பரித்ராணாய சாதுனாம் என்று எம்பெருமான் தானே அருளி செய்கிறான். இப்ப பரம பக்தி யுக்தர்களுக்கு சாதுக்களுக்கு ஒரு ஆபத்து என்னால் அதடியாக வந்து அவதரிக்கிறான் எம்பெருமான். ஆக பாக்யாதிகருடைய புண்ணிய விபாகத்தாலே எம்பெருமான் அவதாரங்களை செய்வதாக ஆகிறான். அதை புண்ணியத்தின் மூர்த்தி என்று கூறுகிறார். அப்ப அந்த காலத்துல பாவம் பண்ணவாலே கிடையாதா? கிருஷ்ணனை பார்த்தவர்கள் எல்லாரும் புண்ணியம் செய்தவர்களா என்று கேட்டால் அப்படியும் கிடையாது. மானுஷீம் தனும் ஆசிரிதம் பரம் பாவம் அஜானந்தகா என்று சொல்கிறான் கண்ணனே கீதையிலே. பட்டரும் அஜானந்தவஜானந்தி மூடாகா என்று கூறுகிறார். மூடர்கள்லாம் இருக்கிறார்களே, இப்படி எம்பெருமான் அவதாரங்கள் செய்து வந்த எம்பெருமானை பார்த்து அவன் உயர்ந்தவன் என்று நினைப்பதில்லை. எம்பெருமானை அறியப்பெறாதவர்களாக இழிவாக பேசுகிறார்கள் மூடர்கள் அக்காலத்திலே. ஆக எம்பெருமானை இழந்தவர்கள், அதாவது பாக்யஹீனர், இப்படி புண்ணியம் இல்லாதவர்களுக்கு அவதாரங்கள் இருந்தும் பயனளிக்காமல் போனது. ஆக இந்த அவதாரங்களின் உண்மையான தாத்பரியம் புண்ணியம் உள்ளவர்களுக்கு ஆகையாலே புண்ணியத்தின் மூர்த்தி என்று இதை கூறலாம். எம்பெருமான் உரலோடு கட்டுண்டான் அப்படின்னு சிசுபாலன் சொன்னா அவன் என்ன பண்ண போறான், திட்ட போறான். அவனுக்கு என்ன தெரியும், ஒரு சக்தி இருக்கா? ஒரு சின்ன குழந்தை உரலோடு கட்டுண்டு அத்தை அவுக்க சாமர்த்தியம் இல்லாத குழந்தையை போய் சர்வேஸ்வரன் என்று சொல்கிறீர்களே என்று ஏசப்போகிறான். பற்றி உரலிடை ஆப்புமுண்டான் பாவிகால் உங்களுக்கு ஏச்சுக்கொளோ என்ன ஆண்டாள் அருளி செய்தது போலே சிசுபாலன் போல்வார் ஏசப்போகிறார்கள் எம்பெருமானை. அதே நம்மாழ்வார், நம்மாழ்வார் என்ன செய்வார், எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே என்னும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ன ஆறாறு மாதங்கள் மோகித்து கிடந்தார் நம்மாழ்வார். அப்படி புண்ணியமுள்ளவர்களுக்கு அவதாரங்கள் உதவக்கூடியதாயிருக்கையாலே புண்ணியத்தின் மூர்த்தி என்ன குறைவில்லை. சரி, இப்படி இருக்கக்கூடியதுதான் எவ்வளவு அவதாரங்கள் என்று பார்த்தால் தசாவதாரம் என்று கூறுகிறார்கள். இன்னும் சில பேர் 24 அவதாரங்கள்கிறா, சில புராணங்கள்ல 32 அவதாரங்கள் என்று வருகிறது. ஆனால் தத்துவம் என்ன என்று பார்த்தால் எண்ணில் மூர்த்தியாய், எண் இல்லாத மூர்த்தி. எண் என்றால் எண்ணிக்கை, எண்ணிக்கையற்ற மூர்த்தி. ஆக அசங்கியாத்தமான எண்ணிக்கையற்ற அவதாரங்களை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். இதற்கு பிரமாணம் என்ன என்று பார்த்தால் பகுதா விஜாயத்தே என்று ஸ்ருதி கூறுகிறது. அதற்கு மேலே பகூனி என்று எம்பெருமான் தானும் பகூனிமே வியதீதானி ஜன்மானி என்று எம்பெருமான் தானே தனக்கு ஜன்மங்கள் பல என்று கூறுகிறான். அதற்கு மேலே நம் ஆழ்வாரும் சண்மம் பல பல பிறப்பில் பல்பிறவி பெருமான் என்று இவ்வாறெல்லாம் கூறுகிறார். ஆக இப்படி பிரமாணங்கள் எம்பெருமானுக்கு எண்ணிக்கையற்ற அவதாரங்கள் உண்டு என்று கூறுகிறது. மேலே திருமழிசை பிரான் அருளி செய்கிறார் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து என்று. எம்பெருமான் இப்படி அவதாரங்களை எல்லாம் செய்கிறான். இது பலிக்கவில்லை, ஒருவரும் திருந்தவில்லை. திருந்தவில்லை என்றால் தான் பரமபதத்துக்கு போலாமே, எதுக்கு இந்த லீலாவை பூத்தியிலே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பார்த்தால் அவனுக்கு மனசு வரவில்லை. இந்த சம்சாரிகளை விட்டு செல்வதற்கு அவனுக்கு மனது இல்லை. ஆகையாலே என்ன பண்ணிக்கிறான், பக்கத்திலேயே இருக்கு திருப்பார்கடல், பூமியிலேயே இருக்கு ஒரு பகுதியா திருப்பார்கடல், அங்க போய் படுத்துருவோம். எப்பப்பெல்லாம் தேவை வருதோ, பரித்ராணாய சாதுனாம்னு எப்பப்பெல்லாம் அவகாசம் வருதோ, நாம் வந்து பிறப்போம் என்ன அந்த நசையாலே எம்பெருமான் இங்கே திருப்பார்கடலிலேயே எழுந்தருளி உள்ளான். நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து என்று அருளி செய்கிறார். நலங்கடலிலே நாகமூர்த்தி சயனமாய் கிடந்து. நலங்கடல் அதாவது இதற்கு நலம் என்ன, கடலுக்கு நலம் என்னவென்று பார்த்தால் அவதாரங்கள் போலே தீர்த்தம் பிரசாதியாதே பிரளயாவதியாக எழுந்தருளி இருக்கிறான் என்று அருளி செய்கிறார். அவதாரங்கள் தீர்த்தம் பிரசாதித்து விடும், அதாவது சாத்துமுறையாகி உள்ளே எழுந்தருளுமா போலே எம்பெருமான் ஒரு காலத்திலே முடித்து கொண்டு அவதாரங்களை கிளம்பி விடுவான். ஆனால் திருப்பார்கடலிலே அப்படியல்லையே, பிரளயம் வரும் வரை மகாப்பிரளயம் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்று விரும்பி கண்வளர்ந்தருளுகையாலே அத்தை நலங்கடல் என்று திருமழிசைப்பிரான் குறிப்பிடுகிறார். இப்படி நாகமூர்த்தி சயனமாய் திருவனந்தாழ்வான் மேலே நலங்கடலிலே சயனமாக இப்படி கிடக்கிறான் எம்பெருமான். இதெல்லாம் ஒரு தட்டாக அனுபவித்தார் திருமழிசைப்பிரான். இப்படி தராசுல ரெண்டு தட்டு இருக்கு, ஒரு தட்டுல இவ்வளவுத்தையும் வைக்கிறோம். பர வியூக விபவங்கள் இது எல்லாத்துலயும் அந்தர்யாமித்துவமும் அடக்கம், இத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் வைக்கிறோம். திருப்பார்கடலிலே கிடந்தது, பரவாசுதேவனாக நின்னது, சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களாக பிரித்து கொண்டு எல்லா அவதாரங்களையும் செய்தது, அதற்கு மேலே எண்ணில் அடங்காத எண்ணில் மூர்த்தியாய் என்று எண்ணில் அடங்காத மூர்த்தியாக இருந்தது எல்லாத்தையும் ஒரு தட்டுல வச்சா அதற்கு மேல் இதெல்லாம் மேல போயிடும். அந்த பக்கம் அர்ச்சாவதாரத்தை ஒரு தட்டிலே வைத்தால் அது கீழே வந்துவிடும், ஏன்னா கீழே இருக்கிறது தானே வெயிட் அதிகம்னு தெரியும். தராசுல மேல போறது, மேல போறதுங்கிறதுனால அது வசதி இல்லை. தராசுல எது வெயிட் கம்மியா இருக்கோ அது மேல போயிடும், எது கணம் அதிகமாக இருக்கிறதோ அது கீழே வரும். அப்படி எது வருதுன்னா அர்ச்சாவதாரம் வருகிறது. இது எல்லாத்துக்கும் மேலாக மேல் ஆகமூர்த்தி ஆயவண்ணம் என்கொள் ஆதி தேவனே, ஆகமூர்த்தியாக உனக்கு எப்படி எப்படியெல்லாம் அந்த ஆசிரிதர்கள் விக்கிரகத்தை செய்கிறார்களோ அத்தையே தனக்கு அசாதாரண விக்கிரகமாக உடையவனாக இருக்கிறான். ஆசிரிதன் ஒரு பிடி மண்ணை பிடித்து வைத்து எம்பெருமானே இதுதான் உனக்கு திருமேனி என்னால் பரமபதத்திலே அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்திலே எம்பெருமானுக்கு என்ன பிரீத்தி வருமோ, இந்த திவ்யமங்கள விக்கிரகம் நம்மோடுது என்னால் எம்பெருமான் அதிலே எவ்வளவு சாநித்தியத்தோடு எழுந்தருளியிருப்பானோ அவ்வளவு பிரீத்தியை இந்த மண்ணிலே செய்து பிராகிருதமான இந்த ஒரு திரவியத்திலே செய்து இங்கே எழுந்தருளி இருக்கிறான். இப்படி எம்பெருமான் இருப்பது என்கொள் என்கொள் என்கிறார். இந்த சீலத்துக்கு ஒரு சமமுண்டா, இது அனுபவிக்கதான் முடியுமா, நம் அனுபவத்துக்கே நிலமல்லாத ஒரு சீலம். எப்படி எப்படி தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் என்று அத்தத்தையே உருவமாக கொண்டு எழுந்தருளி இருக்கிற இந்த சீலத்துக்கு ஏதாவது ஒரு அவதிதான் உண்டா என்று அனுபவிக்கிறார். எப்படிப்பட்டவன், ஆதிதேவனே ஆதிதேவன், எல்லாத்துக்கும் காரணபூதனான எம்பெருமான். நமக்கு காரணமும் அவன்தான், இந்த மண்ணுக்கு காரணமும் அவன்தான். ஆனா காரியமாக இருக்கக்கூடிய நாம் காரியமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணை பிடித்து இதுதான் நீ என்றால் இதுதான் நான் என்று கொண்டு அபிமானம் செய்து இருக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான். இந்த சீலத்தை கண்டு ஆழ்வார் என்கொள் என்கொள் என்று மயங்கி விழுகிறார் திருமழிசைப்பிரான். இப்படி இந்த விடத்திலே பட்டரினுடைய ஸ்லோகம் ஒண்ணு நினைவுக்கு வருகிறது. இந்த பாசுரத்தை அடிவொற்றியே எழுதியது என்று கூறலாம். ஆஸ்தாம் தே குணராசிவத் குணபரீவாகாத்மனாம் ஜன்மனாம் சங்கியா பௌம நிகேதனேஷ்வபிகுட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சஸ் சர்வ சகிஷ்ணுர் அர்ச்சக பராதீனாகிலாத்மஸ்திதி பிரீனீஷே ஹிருதயாலுபிஸ்தவதத ஷிலா ஜடிபூயதே என்று அருளி செய்கிறார். இதை அவசியம் இங்கு நாம் அனுசந்திக்க வேண்டும். பட்டர் கூறுகிறார், எண்ணில் மூர்த்தியாய் என்பதனை விளக்கி கூறுகிறார் பட்டர். எப்படி அவதாரங்களுக்கு கணக்கில்லை, எண்ணில் மூர்த்தியாக எப்படி இருக்கிறது என்னால்? தே குணராசிவத்து குணபரீவாகாத்மனாம் ஜென்மனாம் சங்கியா ஆஸ்தாம். அது இருக்கட்டும். என்னது? உனக்கு குணங்கள் இருக்கிறது. எம்பெருமானை அனந்த கல்யாண குணகணகா என்று எம்பெருமானார் அவ்வோ இடங்களிலே அனுபவித்து 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 ஹிருஷ்டராகிறார். அப்படி அனந்தமான கல்யாண குணங்களை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். இந்த என்ன பண்றதா, எல்லா குணங்களும் குணங்களுக்குள்ள போட்டி. யார் இந்த குணங்கள் பிரயுக்தம் பண்ணி எம்பெருமானை இந்த குணப்பிரயுக்தமான ஒரு அவதாரத்தை எடுக்க வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குணங்களும் என்ன பண்றது, இந்த குணத்தை காட்டுவதற்காக நீ ஒரு அவதாரம் எடு, இந்த குணத்தை காட்டுவதற்காக நீ ஒரு அவதாரம் எடு. ஆசிரிதர்களுக்காக தான் இறப்பாளனாக சென்று கூட காரியத்தை முடித்துக் கொடுப்பான் என்பதனை காட்ட வாமனாவதாரமும், தன்னுடைய சௌஷீல்யத்தை காட்ட ராமாவதாரமும், அதற்கு மேலே சௌலபியாதிகளை காட்ட கிருஷ்ணாவதாரமும், சேராத சிங்கத்தையும் மனிதனையும் சேர்க்கும் அகட்டித கட்டணா சாமர்த்தியத்தை வெளிப்படுத்த நரசிம்மாவதாரம். இப்படி ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு அவதாரத்தை செய்கின்றன. ஒவ்வொரு அவதாரங்களிலே ஒவ்வொரு குணங்கள் பிரதானமாக இருக்கின்றன என்று தாத்பரியம். அதைத்தான் சொல்கிறார், குண ராசிவத்து, உன்னுடைய குண கூட்டம் இருக்கே குண சமூகம், அந்த குண சமூகம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு என்ன இருக்கு, குணபரீவாகாத்மனாம் ஜென்மனாம் சங்கியா, அந்த குணங்கள் எல்லாம் பரீவாகமாக அந்த குணபரீவாக ரூபமான ஜென்மங்கள் அவதாரங்களுக்கு சங்கியா எண்ணிக்கை அவ்வளவு இருக்கிறது. எனக்கு தெரியும் பெருமாளே, உன்னுடைய அவதாரங்களுக்கு எண்ணிக்கை எவ்வளோன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு? உன் குணங்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கையோ அவ்வளவு எண்ணிக்கையினர். ஆக குணங்களுக்கும் எண்ணிக்கை கிடையாது, அவதாரங்களுக்கும் எண்ணிக்கை கிடையாது, குணபரிவாக ரூபமாகத்தான் அவதாரங்கள் இருக்கின்றன என்று பட்டர் இங்கே சாதிக்கிறார். அதாவது இப்ப சௌஷீல்யம்ங்கிற குணம் இருக்கு. சௌஷீல்யம் எம்பெருமான் பார்த்தான் பரமபதத்துல, சௌஷீல்யத்தை எப்படி நான் காண்பிக்கிறதுன்னு தெரியல, இந்த சௌஷீல்யம்ங்கிற குணத்தை பிரகாசிப்பிக்கணும். பிராட்டிய பார்த்தான், பிராட்டிய பார்த்தா பிராட்டிட்ட சௌஷீல்யத்தை காட்ட முடியுமோ? யார்கிட்ட சௌஷீல்யத்தை காட்ட முடியும்? ஒரு அறப்பெரியவன் அறத்தாழ்ந்தவன்கிட்ட தான் காமிக்க முடியும். அந்த அறத்தாழ்ந்தவனோட ஒத்து பழகினா இவன் சீலவான், இவன் நல்ல சௌஷீல்ய குணமுடையவன் சொல்லுவா. சரியா, எம்பெருமானுடைய தாழ்ந்தவர்களுக்கு பரமபதத்துல எங்க போவான்? பிராட்டியா நித்தியசூரிகளா எல்லாருக்கும் சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு, பெருமாளுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. இவன் போய் எவ்வளவு தாழ்ந்து பழகினா கூட சௌஷீல்யம் எம்பெருமானுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதனால் என்ன பண்ணா, நம்ம கீழே போயிடுவோம். இந்த விபூதியிலல்ல நம்மால் சௌஷீல்யத்தை பிரகாசிப்பிக்க முடியாது என்பதற்காக ராமாவதாரம் பண்ணான். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர் கிணறுள் சுரந்து என்று எல்லாருக்கும் ஒக்க தாழ்ந்து பழகி அருள் புரிந்தான் எம்பெருமான். சௌஷீல்ய குணத்தை பிரகாசிப்பித்தான். அப்படி குணபரீவாக ரூபங்களாக எம்பெருமானுக்கு வந்த ஜென்மங்கள் எவ்வளவு இருக்கிறது, குணங்கள் போலே அனந்தமாக இருக்கின்றன. சரி பட்டரே, இவ்வளவு அனுபவிக்கிறீரே, உமக்கு அவதாரங்கள்னா அவ்வளவு பிரீத்தியா என்றான் பெரிய பெருமாள். உன்னே சொன்னார் ஆஸ்தாம்னர். அதெல்லாம் கிடக்கட்டும், நான் அதை அனுபவிக்கவே வரல இப்ப. ஏதோ அதை முன்பு சொல்ல வேண்டும், நீ அவதாரங்கள் செய்து விட்டாய் என்பதினாலே நான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு தூரம் நான் குணங்களை அவதாரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வந்தேன், இது போரும் என்கிறார் பட்டர். அதாவது இந்த உத்தர சதகத்திலே ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே அவதாரங்களையா அனுபவித்துக் கொண்டு வந்த பட்டர் அந்த அவதாரங்களை இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்துகிறார். அத்தாலே ஆஸ்தாம் என்கிறார். போதும், அவதாரங்கள் அனுபவிச்சது போரும். ஆனால் ஆழ்வார் திருவடியிலே சரணம், எம்பெருமானார் திருவடியிலே சரணம், ஜீயர் திருவடியிலே சரணம்.